മാവീരമകുടം. ലെഫ്റ്റനന്റ് കേണൽ സിന്ധു.
വണങ്ങുകിറോ
யாழ்ப்பாணம் அரியாலை ஆனந்தன் வடலி வீதி மயில்வாகனம் திலகவதி தம்பதிகளுக்கு 1975 ஜூன் மாதம் 29 தேதி அன்று 6வது புதல்வனாக பிறந்தவன் தான் லெப்டினன்ட் சிந்து. இவனது இயற்பெயர் தயாளன். இவன் ஆரம்ப கல்வியை அரியாலை ஸ்ரீ பார்வதி வித்யாலயத்தில் பயின்று வந்தவன். இளமை காலத்தில் கல்வி கணிசமாகவும் விளையாட்டில் மிகச் சிறந்தவனாகவும் விளங்கினான். இவன் பாடசாலை இல்ல விளையாட்டுகளில் சரி, கழக விளையாட்டுகளிலும் சரி, தனது தனித்திறமையை வெளிக்காட்டினான். தாச்சி போட்டி, கரப்பந்தாட்டம் போன்றவற்றில் தன் திறமையை பெரிதும் வெளிப்படுத்தினான். தயா இறங்கி தாச்சி மறைத்தால் யாரும் கோடு தாண்டி போக மாட்டார்கள் என்பார்கள். அவனது நண்பர்களும் அயலவர்களும் அறிந்ததென்று எல்லோரது கரவொலியும் அவனுக்காகவே ஓங்கி ஒலிக்கும். கலை நிகழ்வுகளில், அதாவது தனது ஊர் சிறார்களின் கல்வி மேம்பாட்டுக்காக சுயமுயற்சியில் உதயகுமாரி அவர்களால் நடத்தப்பட்ட சரஸ்வதி கலையகத்தில் தான் இணைந்து படித்துக் கொண்டு அவர்களால் அரங்கேற்றப்படும் கலை நிகழ்வுகளிலும் பங்கு பெற்று சிறப்பித்தார். ஊரில் தனது அருணோதயா சன சமூக நிலையத்தின் கலை நிகழ்வுகளிலும், குறிப்பாக 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி போன்ற வரலாற்று நாடகங்களிலும் பங்கு பெற்று சிறப்பித்தார். அது மட்டுமல்ல, நகைச்சுவை நாடகத்திலும் அசட்டு பையனாக நடித்து அருணோதயா மூன்றலில் குழுமியிருந்த ஆயிரக்கணக்கான அத்தனை மனிதர்களையும் வயிறு குலுங்க சிரிக்க வைத்தது அவன் கலை ஆர்வத்துக்கு மட்டுமல்ல, குருபக்திக்கும் எடுத்துக்காட்டு. அத்தோடு தனது கலைத்திறமையை பயன்படுத்தி இளைஞர்களோடு சேர்ந்து வாசவசாலை, கோவில் வளர்ச்சிக்காக கரோல் போன்றவற்றை நடத்துவதன் மூலம் அபூர் வளர்ச்சிக்காக தானும் பாடுபட்டார். பொதுப்பணிகளில் முன்று செயற்பட்டான். இவ்வாறாக இவனது இளமைக்காலம் நகர்ந்து கொண்டிருந்தது. அவ்வப்போது இவனது குடும்பம் பொருளாதார நிலை காரணமாக பாடசாலை செல்லும் வயதிலேயே அரியாலை தபார்கட்டை சந்தியிலே அமைந்திருந்த மணியெண்ணை, அப்படித்தான் அவன் அழைப்பார், அந்த கடையில் பணிபுரிந்து அதிகாலை வேளையிலே பத்திரிகை போடுவதும் உதவி செய்வதும் என சிறிய பணம் ஈட்டி வந்தார். அந்த பணத்தில் சீட்டு பிடித்து சேகரித்து தன் தாயின் கழுத்தினை சிறிய பொன்னகை போட்டு மகிழ்வித்து மகிழ்ந்த நல்ல மகன் அவன். குடும்ப நிலையை மனதில் கொண்டு தனது பெற்றோரின் வாழ்வுக்காகவும் ஏனைய சகோதரர்களின் படிப்புக்காகவும் தனது கல்வியை 10ஆம் தரத்தோடு இடை நிறுத்திவிட்டு குடும்ப சுமையை தானே பொறுப்படுத்தி கடின உழைப்பினூடாக நல்ல நிலைக்கு கொண்டு வந்தான். இந்த காலகட்டத்தில் தான் பராலியிலிருந்து வலிகாமத்தை நோக்கி சிங்களப்படை 1995 ரெவிரஸ் என்ற பாரிய இனங்களிப்பு ஆக்கிரமிப்பு யுத்தம் அரங்கேற்றப்பட்டது. இதனால் பெருமளவில் மக்கள் கொல்லப்பட்டு பாரிய அளவில் மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். அதில் பெருமளவான மக்கள் அரியாலை பிரதேசங்களில் அடைக்கலம் புகுந்தார்கள். குடும்ப நிலை உணர்ந்து சிறுவயதிலேயே தனது குடும்ப சுமையை சுமந்தவனால் மற்றவர்களின் துன்பம் புரியாதா என்ன? எனவே பல ஆயிரம் மக்களிடம் பேர் சிரமப்படுவதை பார்த்து கொண்டு இவனால் சும்மா இருக்க முடியவில்லை. இரவு பகல் பாராத, வெயில் மழை பாராத அவர்களுக்காக உணவுகளை எடுத்துக் கொடுப்பதிலிருந்து அவர்களுக்கான தேவைகள் வசதிகளை அந்த ஊர் அரசியல் துறையோடு இணைந்து செய்தார். இந்த இராணுவ நடவடிக்கைக்கு எதிராக விடுதலை புலிகளால் புலிப்பாய்ச்சல் என்ற பாரிய முறியெடுப்பு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு பாரிய இழப்புகளுக்கு மத்தியில் அவனது இராணுவ நடவடிக்கை கைவிடப்படுகிறது. இதை ஏற்றுக்கொள்ளாத சிங்கள ஏகாதிபத்தியம் மக்கள் செறிவாக வாழ்ந்த இடங்களில் விமான தாக்குதல்களை மேற்கொண்டது. அதன் உச்சகட்டம்தான் யாழ்ப்பாணம் சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் மீதான விமான தாக்குதல். இதில் பல தமிழ் மக்கள் உடல் சிதறி பலியானார்கள். இதை இவன் பார்த்து கொதித்தெழுந்தார். இப்படி ஈவிரக்கமின்றி மக்களை கொல்கிறதே சிங்கள இராணுவம், இதுதான் எங்களுக்கும். இவன் இப்படியே எம்மை அழித்து தனது இன அழிப்பை செய்து முடிப்பான் என்பதை உணர்கிறான். இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று போராட வேண்டும் என முடிவெடுக்கிறான். தன்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பத்தை விட ஈவிரக்கமின்றி கொல்லப்படுகின்ற தமிழ் மக்களின் அவல நிலை இவனை ஒரு போராளியாக மாற்றுகிறது. 1995 எட்டாம் மாதம் 8ஆம் தேதி நல்லூர் அரசியல் துறை போராட்டத்துக்காக தன்னை முழுமையாக இணைத்துக் கொள்கிறான். இதனிடையே இவனோடு பிறந்த அண்ணன் 2ஆம் லெப்டினன்ட் பழனி ஏற்கனவே போராட்டத்திலிருந்து விருச்சாவை தழுவிக் கொண்டதால் இவன் வீடு செல்லுமாறு பணிக்கப்பட்டான். ஆனால் இவர் அன்பாக மறுத்து ஏனைய நண்பர்களோடு பயிற்சி பாசறை நோக்கி நகர்கிறார். மணலாறு மாவட்டத்தின் அதன் காட்டுப் பகுதியில் இயங்கி வந்த ஜீவன் பயிற்சி முகாமிலே இம்ரான் பாண்டியன் படையணியின் கெனடி ஒன்று என்ற பயிற்சி பாசறையிலே புது புலியாக புதுவகம் எடுக்கிறார். இவன் பயிற்சி காலங்களில் பயிற்சிகளிலும் கலை நிகழ்வுகளிலும் விளையாட்டுகளிலும் திறம்பட செயற்பட்டார். இந்த காலகட்ட பகுதியில் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுவதற்காக சிங்களப்படை பல நாடுகளிடம் வாங்கி குவிக்கப்பட்ட இராணுவ தளபாடங்களை பயன்படுத்தி சூரிய கதிர் என்ற பாரிய இனங்களிப்பு நில ஆக்கிரமிப்பு யுத்தம் எமது மக்களை கொன்று குவிக்க நடாத்தி கொண்டிருந்தது. இதனது எதிர்ச்சமலிற்காக இவனது பயிற்சி பாசலிலிருந்து திறம்பட செயற்பட்ட போராளிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதில் இவனும் தெரிவு செய்யப்படுகிறான். ஆகவே மீண்டும் ஜாழ்களமனை நோக்கி ஒரு புதுப்புலியாக கன்னிச்சமரை அவன் எதிர்கொள்ள செல்கிறான். இவர்களை சமருக்காக விடப்பட்ட இடம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம். அப்போது இவன், டேமச்சான், அம்மா எல்லாரும் அடிக்கடி சொல்வா நீ படிச்சு கேம்பஸ் போவணும்ண்டு, ஆனா அதை சிங்களவன் செய்ய விடலே, இப்ப இயக்கம் கொண்டு வந்து விட்டுருக்குது என சிரித்தவாறே அவன் சொன்னான். இதை சிங்களவனிடம் விட்டுடக்கூடாது என்று ஆபாசத்தோடு சொல்லி முடித்தான். அதன் ஆபாசம் அவனது கன்னிச்சமரில் ஒரு முதிர்ந்த கள அனுபவம் உள்ள போராளியை போர் களமாட வைத்தது. இவனது திறமையை இவனது பொறுப்பு நிலை அதிகாரிகள் கண்டு வியந்தனர். ஜாழ் மாவட்டம் முற்றுமுழுதாக நில ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகும் வரை நின்று திறம்பட களமாடினான். பின் பயிற்சிகளை நிறைவு செய்வதற்காக மீண்டும் பயிற்சி முகாம் வந்து சேர்ந்தான். ஜாழை இழந்தவன் முல்லைத்தீவை கைப்பற்றுவதற்கான சமரிற்கு இவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தேசிய தலைவர் அவர்களின் போர் தந்திரங்களில் ஒன்றான புதிய தாக்குதல்களில் புதிய மூலோபாயமாக புதிய இராணுவ வளங்களை பயன்படுத்துவது பழமை. ஆகவே இந்த தாக்குதலின் மூலோபாய வளங்களில் ஒன்றாக புதிதாக கொள்வனவு செய்யப்பட்ட கிரிகணையை பயன்படுத்த திட்டமிடுகிறார்கள். அந்த வகையில் இம்ரான் பாண்டியன் படையணியின் 120 mm அரிகணை அலிகளுக்கு ரகசியம் காப்பதோடு சேத்திரம் மிக்க போராளிகள் வரிசையில் இவனும் தேர்ந்தெடுக்கப்படுகிறான். அதன்படி ஓயாதலைகள் ஒன்று நடவடிக்கையில் அஞ்சிஞ்சியோடு நின்று சிறப்போடு களமாடுகிறான். இவரது களத்திறமை இவனை ஒரு அஞ்சிஞ்சி அணிக்கு பொறுப்பாளராக மாற்றுகிறது. இந்த அணிக்கு பொறுப்பாக சிறிது காலம் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் போது விடுதலை போராட்டத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக இம்ரான் பாண்டியன் படையணியின் கவச அணிக்குள் வாங்கப்படுகிறார். இவனிடம் அசாத்திய திறமை இருப்பதை இனம் கண்ட பொறுப்பதிகாரி 23 mm கனோன் வகை ஆயுதம் பொருத்தப்பட்ட தென்னாப்பிரிக்க நாட்டு தயாரிப்பின் விசேட பவல் கவச வாகனத்தில் சாரதியாக நியமிக்கப்படுகிறார். போராட்டத்தின் அடுத்த கட்ட எந்த ஒரு வளர்ச்சியிலும் தலைவர் அவர்களின் நேரடி பார்வை இருக்கும். அந்த வகையில் பவல் கவச அணியின் செயற்திறனை நேரடியாக பார்வையிட்ட போது அந்த அணியின் போராளிகள் தலைவரால் பாராட்டப்படுகிறார்கள். அந்த அணியில் இவனும் ஒருவனாக இருந்தார். இவன் வாகனம் செலுத்தும் திறமை மட்டுமல்ல போரிடும் ஆற்றலையும் கண்ட பொறுப்பாளர்கள் பூநகரி தவளைப்பாய்ச்சல் நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்ட 55 டேங்கிக்கு இவனை சாரதியாக நியமிக்கிறார்கள். அதன் பின் அவன் சாரதியாக மட்டுமல்லாது டேங்கியின் கவச பகுதிகளையும் கற்றுத் தேறுகிறான். இந்த காலகட்டத்தின் போது எதிரியின் குகைக்குள் உள்நுழைந்து தாக்குதலை மேற்கொள்ளும் கரும்பிரிகள் அணிக்கும் விசேட அணி போராளிகளுக்கும் ஒரு டேங்கியை கைப்பற்றினால் அதை எவ்வாறு ஓட்டிக்கொண்டு வருவது தொடர்பான பட்டறிவுகளையும் வழங்கினான். இவனது விடுதலை போராட்ட வாழ்க்கையில் டேங்கியோடு களமாடிய சமர்களே அதிகம். ஓயாதைகள் 2, 3, 4 என்ற எமது வெற்றி சமர்களில் எல்லாம் டேங்கிகளை கொண்டு சென்று எதிரியை திகைப்பூட்டி கொன்றான். அந்த அளவிற்கு தனது உயிரிலும் மேலாக தனது டேங்கியை நேசித்தான். காலை எழுந்ததும் பிள்ளையாரை கும்பிட்டுத்தான் எல்லா கடமையையும் செய்வான். அவனது கடவுளாக அந்த டேங்கி பெயர் வைத்தார்கள் பிள்ளையார் என்று. அவன் டேங்கியை கும்பிட்டுத்தான் எழுவான். இவ்வாறாக இவன் பல சமர்களை சந்தித்த பின்பு கடலோரத்தில் எதிரியின் கடற்கலங்களின் அச்சுறுத்தல் அதிகரிக்கவே கடற்கரை பாதுகாப்பிற்காக ஏனைய காலங்களில் கண்விழித்து டேங்கியோடு கடமையாற்றினான். இந்த காலகட்டத்தில் தான் இவனை திருமணம் செய்யுமாறு பணிக்கப்படுகிறது. அதன்படி 18/5/2005 அன்று திருமணம் செய்து கொள்கிறான். இதன்பின் பாரிய தாக்குதல் திட்டத்துக்காக மாசார் பகுதியில் நிலை கொண்டிருந்த போது டேங்கியை பயன்படுத்துவதற்காக முகமாலையில் எதிரியின் முன்னணி காவலரனை பார்வையிட்டு வரும் வழியில் இவனையும் இவனை போன்ற பலரையும் டேங்கி அணிக்காக வளர்த்தெடுத்த தளபதியும் டேங்கி அணியின் முதல் மூத்த உறுப்பினரும் இம்ரான் பாண்டியன் படையணியின் தளபதியுமான லெப்டினன்ட் பார்த்திபன் வீரச்சாவை தழுவி கொள்கிறார். தான் நேசித்த அந்த தளபதியை அவன் விபத்தில் இழக்கின்றான். ஒரு விடுதலை வீரன் மீள்கின்ற போது அவனது கடமைகளை ஏனைய போராளிகள் தாங்குகிறார்கள். அதே போன்று அந்த தளபதி விட்டு சென்ற கடமைகளை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இரவு பகல் பாராது தனது புதிய குடும்பத்துக்கு மேலாக கடமையை தீவிரம் காட்டினான். இதற்காக குறிவைத்து காத்திருக்கும் சூன்ய பிரதேசத்துக்குள்ளும் சென்று வந்தான். சத்தம் கேட்டால் உயிர் போகும் என்று அறிந்திருந்தும் இவர்களால் தாக்கி சேதப்படுத்தப்பட்டு இவர்களாலும் எடுக்க முடியாமல் அவனாலும் எடுக்க முடியாத இடத்தில் இரவில் சென்று சத்தமின்றி ஏனைய போராளிகளோடு மிக சாதுரியமாக பாகங்களை கழட்டி வந்தான். இவரது திறமையையும் ஆர்வத்தையும் கண்டுகொண்ட சிறப்பு தளபதி இவனை கவச அணியின் தாக்குதல் உத்திக்கு ஏற்ப தயார்படுத்தப்படும் கவச வாகன பகுதிக்கும் அதன் திருத்த பகுதிக்கும் பொறுப்பாக நியமிக்கிறார். ஸ்ரீலங்கா படை பல நாட்டு உதவி ஆலோசனைகளோடு பல முனைகளில் நவீன ரசாயன ஆயுதங்களோடு எமது மக்களை கொன்று எமது சமர்க்கலங்களை புதுக்குடியிருப்பு வரை பின்னகர்த்தியிருந்தார். இங்கு நாம் எது செய்தாலும் எதிரியின் வேவு விமானம் கண்டுவிடுமே. அப்படி இருந்தும் எதிரியின் வேவு விமானங்களுக்கு தெரியாத வகையில் டேங்கி சாதுரியமாக நகர்த்தி புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு திரும்ப கொண்டு வந்து விடப்பட்ட இடம் எதிரிக்கு ஏதோ ஒரு வகையில் தெரிய வருகிறது. அந்த இடத்திலே கிபிர், மிக் ஆகிய விமான தாக்குதல்கள் மற்றும் வெறிகணை தாக்குதல்கள் டேங்கி மறுபக்கம் கவிழ்ந்து அது சதுப்பரிலத்தில் புதைந்து விடுகிறது. இதை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்று இராணுவ டேங்கியை அண்மிக்கும் வரை ஊன் ரக்கமின்றி இடருற்றான். என்ன செய்ய முடியும்? அதை வெளியே எடுப்பதற்கான வசதி அப்போது அவர்களின் கைகளில் இருக்கவில்லை. எனவே அதை தகர்ப்பது என தலைமை முடிவெடுக்கிறது. இதை கேள்வியுற்றவன் அழுது விட்டான். இதை தன்னால் பார்க்க முடியாது என சக போராளிகளிடம் விட்டுவிட்டு தனது மற்ற வாகனமான விஎம்பியோடு முள்ளிவாய்க்கால் செல்கிறார். அங்கே விஎம்பியை எங்கே விடுவது? நகர முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டம். இதை எங்கு விட்டாலும் அந்த மக்களுக்கும் ஏதாவது நடந்துவிடும் என்பது அவனுக்கு தெரியும். எனவே தனது குடும்பத்துடனேயே வைத்திருந்தான். இதை எதிரி வேவு விமானம் கண்டால் நிச்சயம் தாக்கி அளிக்க முற்படுவான். இதனால் சுற்றி இருக்கிற மக்களுக்கு பாதிப்பு வரும் என்பதால் மிகவும் அவதானமாக இருந்தார். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ஸ்ரீலங்கா இராணுவம் அவரது மக்கள் வாழ்விடங்களை இலக்கு வைத்து சரமாரியான முப்படை தாக்குதலால் பல ஆயிரம் மக்களை கொன்றது. இவ்வாறான இராணுவத்தின் தாக்குதலில் இவனும் இவனது குடும்பத்தில் இரண்டு பேரையும் இழந்து போகிறோம் நாம். அது மட்டுமல்லாது ஏனியவர்கள் படுகாயமடைந்து யாரை யார் காப்பாற்றுவது என தெரியாது தவித்தார்கள். இவ்வாறாக தான் நேசித்த மக்களுடனேயே உறவுகளுடனேயே இந்த கவச அணி வீரன் விதையாகி போனான். ஒரு ஆண் மகவுக்கும் பெண் குழந்தைக்கும் தந்தையான சிந்து தன் இறுதி குழந்தையோடு அதிக நாட்கள் கூட வாழ கிடைக்கவில்லை. 11/5/2009 அன்று எதிரியின் நெருகணை தாக்குதலில் இந்த கவச புலி வீரச்சாவை தழுவிக்கொள்கிறான். தன் வலியை விட மற்றவர் வழிகண்டு தன் குடும்பம் சுற்றம் சூழல் துறந்து இவன் போன்றவர்களது போராட்ட வாழ்க்கை அடுத்த கட்ட போராட்டத்துக்கான திறவுகோல் போடப்பட்டிருக்கிறது. நிச்சயம் இவன் போன்ற ஆயிரம் ஆயிரம் மாவீர்களின் கனவுகள் நனவாகும் வரை மீண்டும் மீண்டும் நாம் எழுவோம், உறுதியெடுத்துக் கொள்வோம். லெப்டினன்ட் கர்னல் சிந்துவின் மாவீர மகுடம் கேட்டோம்.
எனது நண்பனே, எந்த மனசில் நீடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா. எனது நண்பனே, எந்த மனசில் நீடா.
சொந்தமே எனது நண்பனே, என்பன்
மலரை போல மென்மை உன்னில் உண்டு, எரிமலையை போலே நின்றாய் பகைவரை வென்று. கடமை தானே மனிதம் என்று கருத்து சொன்னாய் அறிஞனே, கவிதையாலே தேச வாழ்வை காதல் செய்தாய் கவிஞனே. நண்பனே நண்பனே தேசத்தின் சொந்தமே எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ துயிலும் கல்லகை தேச உயிரடா, எனது நண்பனே எந்த மனசில் நீயடா.